Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We turn to Philippians in chapter 1 today.
இன்றைக்கு பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம்.
This is a letter that Paul wrote from a prison.
இந்த நிருபத்தை பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார்.
And he includes Timothy here as he writes this letter.
இந்த கடிதத்தை எழுதும் பொழுது தன்னோடு கூட தீமோத்தேயையும் வைத்திருக்கிறார்.
And it's written to all the saints in Philippi, to the elders and the deacons.
பிலிப்பி பட்டணத்தில் உள்ளதான பரிசுத்தவான்கள், கண்காணிகள், உதவிக்காரர்களுக்கு எழுதுகிறார்.
So we see that in the early church there were two ministries that took responsibility for different things in a church.
ஆதிகால சபைகளிலே சபையின் ஊழியத்திற்கென்று இரண்டு விதமான மக்கள் சபையின் பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதில் ஊழியம் செய்தார்கள்.
There were no pastors, bishops, archbishops, popes, nothing.
அந்த நாட்களிலே போப்களோ, ஆர்ச் பிஷப்களோ, பிஷப்களோ, பாஸ்டர்களோ இல்லை.
They had ordinary believers who were called saints.
சாதாரண விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார்கள்.
And from among the saints some were overseers or elders and deacons.
அந்த பரிசுத்தவான்களிலே ஒரு சிலர் கண்காணிகள் அல்லது மூப்பர்கள் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
So the elders were those who took responsibility for the spiritual ministry of the church.
ஆகவே இந்த மூப்பர்கள் சபையினுடைய ஆவிக்குரிய ஊழியத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள்.
And here deacons is just in English, it's a Greek word actually which just means servants. There were servants who looked after the financial and other material aspects of a church.
Deacon என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த உதவிக்காரர்கள் அவர்கள் பொருளாதார பண சம்பந்தமான மற்ற பொறுப்புகளை அவர் எடுத்துக்கொண்டார்கள்.
You know there were projects like feeding the widows. These servants would take care of that.
அந்த நாட்களில் விதவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறதான திட்டம் இருந்தது. இந்த உதவிக்காரர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள்.
The great theme of Philippians is joy.
பிலிப்பியர் புத்தகத்தினுடைய கருப்பொருள் சந்தோஷம்.
And also we could say from Philippians 2:5 the attitude that was in Christ Jesus.
அதோடு கூட பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை.
Which was an attitude of fullness of joy.
அந்த சிந்தை என்னவென்றால் சந்தோஷத்தின் பரிபூர்ணம்.
On the day before Jesus was crucified that night,
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவு,
he went round to his disciples and said, my joy I give unto you that your joy may be full.
என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க முடியா உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார்.
I mean if he said that 1 year earlier we can understand.
ஒரு வருடத்துக்கு முன்பாக அவர் சொல்லியிருந்தால் கூட நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
He is saying this few hours before he is crucified.
அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் இப்படி சொன்னார்.
Imagine a man who is going to be hanged tomorrow morning.
நாளை காலை தூக்கிலிடப்படக்கூடிய ஒரு மனிதன் எண்ணி பாருங்க.
Going around encouraging other people saying I'm so full of joy I'd like to share some of that with you.
நான் சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கிறேன், அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
We learn something from that.
அதிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
Jesus' joy did not come from health or wealth or any earthly prospect of happiness or any such thing.
ஆரோக்கியத்திலிருந்தோ அல்லது நிறைய பணம் இருப்பதனாலேயோ அல்லது எந்த விதமான பூமிக்குரிய காரியங்களினாலேயோ அவருடைய சந்தோஷம் வரவில்லை.
Jesus' joy came from only one thing, from doing the will of his father.
பிதாவின் சித்தத்தை செய்கிற அந்த ஒரே காரியத்தை நிமித்தமாய் தான் இயேசுனுடைய சந்தோஷமானது நிறைந்து வழிந்தது.
The more you get your joy from that, the more you are like Christ.
எந்த அளவுக்கு அதிகமாக இந்த காரியத்தை நிமித்தமாக நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்களும் அதிகமாக கிறிஸ்துவைப் போல மாறி
இருக்கிறீர்கள். The more you get your joy from all the other earthly things, the more you're like the worldly people.
ஆனால் பூமிக்குரிய காரியங்களிலிருந்து நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பூமிக்குரிய மக்களை போலத்தான் இருக்கிறீர்கள்.
So it didn't matter to Jesus that he's going to be crucified tomorrow.
ஆகவே அடுத்த நாளிலே சிலுவையில் அறையப்படப் போகிற காரியத்தை குறித்து இயேசு அக்கறைப்படவில்லை.
He was not disturbed.
அதை குறித்து அவர் மனக்கலக்கமும் அடையவில்லை.
He said, okay, today I'm doing the will of the Father. Tomorrow I'm going to do the will of the Father again. That's all.
இன்றைக்கும் நான் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்ய போகிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார்.
Today the will of the Father for me is to preach and heal.
இன்றைக்கு நான் பிரசங்கிப்பதும் சுகமாக்குவதும் தான் பிதாவுடைய சித்தமாய்
இருக்கும். Tomorrow the will of the Father is for me to be crucified.
நாளை தினத்திலே பிதாவின் சித்தமானது நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
Exactly the same.
இரண்டுமே அவருக்கு ஒன்று போலத்தான் இருந்தது.
So today when I preach and heal the sick I'm full of joy.
ஆகவே இன்றைக்கு நான் பிரசங்கித்து சுகமாக்கும் பொழுது சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பேன்.
Tomorrow when I'm crucified I'll be full of joy.
நாளைய தினத்தில் சிலுவையில் அறையப்படும் பொழுதும் கூட நான் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பேன்.
This is the secret of the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம்.
To find your joy in doing the will of God whatever it is painful or comfortable.
தேவனுடைய சித்தமானது நமக்கு வசதியாக இருந்தாலும் சரி அல்லது வேதனை அளிக்க கூடியதாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நாம் நம்முடைய சந்தோஷத்தை கண்டுகொள்ள வேண்டும்.
Do you want to know if you're a wholehearted Christian?
நீங்கள் முழுஇருதயமுடைய கிறிஸ்தவரா இல்லையா என்பதை அறிய வேண்டுமா?
Ask yourself if this is true in your life.
இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில மெய்யா இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கேட்டு பாருங்கள்.
You're just as happy to do something painful as to do something comfortable if that is the will of God.
பிதாவின் சித்தமாக இருந்தால் அது வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, வசதியாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
A true disciple,
ஒரு உண்மையான சீஷன்,
he may have many choices.
அவனுக்கு பல காரியங்களில் இருந்து தேர்வு செய்யலாம்.
Jesus also had a choice. I don't want to drink this cup.
இயேசுவும் கூட இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண விரும்பவில்லை என்றதான ஒரு தேர்வு செய்யக்கூடிய திறமை
இருந்தது.
அதை தேவனிடத்தில் சொல்வதில் தவறில்லை.
This is my choice. I'd like to go here.
ஆண்டவரே, நான் இங்கே போக விரும்புகிறேன். இதுதான், இதைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன்.
I would like to marry this person.
அல்லது இந்த நபரை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன்.
I would like to take that job.
அல்லது அந்த வேலையில் சேர விரும்புகிறேன்.
I would like to buy this house.
அல்லது இந்த வீட்டை வாங்க விரும்புகிறேன்.
Nothing wrong.
அதில் தவறு ஒன்றுமில்லை.
You can pray anything you like.
நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் ஜெபிக்கலாம்.
Ask for anything you like.
உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள்.
Provided you conclude every prayer with but not my will but thine o God.
ஆனாலும் அந்த ஜபத்தின் முடிவிலே ஆண்டவரே ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லக்கூடுமானால் எந்த ஜபத்தை வேண்டாலும் ஜபிக்கலாம்.
God is a father.
தேவன் நம்முடைய தகப்பன்.
Why should we be afraid to tell him what we want?
நமக்கு என்ன தேவை அதை சொல்வதற்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்?
We want to buy a shirt.
ஒரு ஆடையை வாங்கும்போது கூட,
yeah, I'd like to buy this shirt.
இந்த சட்டையை நான் வாங்க விரும்புகிறேன்.
Lord, are you happy with that or you think that's far too much money for me to waste on that?
ஆண்டவரே, இந்த சட்டை நான் வாங்குவதிலே உமக்கு சந்தோஷமா அல்லது நான் அதிகமான பணத்தை இதிலே போய் விரயம்
செய்கிறேனா? I'm quite happy if I don't buy it also.
நான் வாங்காமல் இருந்தாலும் கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
My joy is not in shirts and homes and ice creams and comfortable life.
என்னுடைய சந்தோஷமானது சட்டை வாங்குவதிலோ ஐஸ்கிரீம் வாங்குவதிலோ வீடு வாங்குவதிலோ அல்லது வசதியான வாழ்க்கையிலோ இல்லை.
My joy is in doing the will of God.
என்னுடைய சந்தோஷமானது பிதாவின் சித்தத்தை செய்வதிலே இருக்கிறது.
Understand that you come into fellowship with Jesus.
இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவீர்கள் என்று அர்த்தம்.
Letter is talking about joy.
பிலிப்பியர் என்கிற நிருபமானது சந்தோஷத்தை குறித்து பேசுகிற ஒரு நிருபம்.
He says in verse 4, I'm always praying in every prayer of mine with joy for you all.
உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்துடனே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று நான்காம் வசனத்தில் சொல்கிறார்.
Very often in the early part of a letter you get an idea of what the letter is talking about.
பல சமயங்களிலே ஒரு கடிதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவர் எதை குறித்து பேசுகிறார் என்ற கருத்தினை நாம் பெற்றுவிடலாம்.
We saw that in all the books of the Bible so far.
இதுவரைக்கும் நான் படித்த புத்தகங்கள் எல்லாவற்றிலும் அப்படி தான் நாம் பார்த்தோம்.
And see how Paul says.
பவுல் எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள்.
I have you people in my heart verse 7.
ஏழாம் வசனத்திலே உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய இருதயத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன்.
I've always said this.
நான் எப்படி இதை சொல்லியிருக்கிறேன்.
If you want to have a prophetic word for God's people.
தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்வதற்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களுக்கு வேண்டுமானால்
you must have two things in your heart.
உங்களுடைய இருதயத்தில் இரண்டு காரியங்கள் இருக்க வேண்டும்.
You must have God's word in your heart.
முதலாவது தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்க வேண்டும்.
And you must have God's people in your heart.
தேவனுடைய ஜனங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும்.
If I have God's word but I don't have God's people, God will not give me a word for
it. எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது ஆனால் தேவனுடைய ஜனங்கள் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு கிடைக்காது.
Or if I have God's people on my heart and I don't have God's word, again God won't give me a word for them.
அல்லது தேவ ஜனங்களின் உள்ளத்தில் இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையினுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னாலும் தேவன் வார்த்தையை கொடுக்க மாட்டார்.
Any of you who are called to preach God's word.
ஆகவே உங்களிலே யாராவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அழைப்பு பெற்றிருந்தால்
remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You must have God's word and God's people in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையும் இருக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களும் இருக்க வேண்டும்.
Then only will you be able to have a word for them.
அப்பொழுது மட்டுமே அவர்களுக்கு என்று கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும்.
What a wonderful letter Paul wrote to the Philippians.
பவுல் பிலிப்பியருக்கு என்ன அருமையான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்.
How did God give him such a word?
இப்படிப்பட்ட வார்த்தை எப்படி பேதுரு பவுலுக்கு கொடுத்தார்?
Because what I said just now.
நான் இப்போ சொன்னது போல
தான். I have you in my heart.
உங்கள் எல்லாரையும் என் இதயத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறபடினால்
என்ன சொல்றார்? Already had God's word in his heart.
ஏற்கனவே அவருடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது.
So that's the secret.
இதுதான் அந்த ரகசியம்.
And he says here in my imprisonment verse 7 and in the defense of the gospel you are partakers of grace with me.
என் கட்டுகளிலும் என் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி வருகிறதிலேயும் கூட நீங்கள் என்னுடைய கிருபையிலே பங்குள்ளவர்களா நீங்கள்
என்று சொல்கிறார். From there we see that Paul wrote this letter from prison.
ஆகவே இந்த வசனத்திலிருந்து அவர் சிறைச்சாலிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
Now we can wonder why did God allow Paul to be in a prison.
பவுல் சிறைச்சாலையில் இருப்பதற்கு ஏன் தேவன் அனுமதிக்க வேண்டும் என்று நாம் ஆச்சரியப்படலாம்.
But he says here
இங்கே அவர் சொல்கிறார்
I want you to know that my circumstances that is in prison have turned out for the greater progress of the gospel.
சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் அதாவது சிறைச்சாலை அனுபவத்தையும் சொல்கிறார் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன்.
Now Paul saw only a little bit of what was happening.
அங்கே நடக்கக்கூடிய காரியங்களை ஒரு சிலதை மட்டுமே பவுல் பார்த்தார்.
Most of us who serve the Lord, we see very little of the effects of our service.
ஊழியம் செய்கிற நம்மளே அநேகர் நம்முடைய ஊழியத்தினுடைய விளைவை மிக கொஞ்ச அளவில் தான் நாம் பார்க்கிறோம்.
You may give one tract to somebody, you may never see the total result that comes out from that tract.
நீங்கள் யாரோ ஒருவருக்கு ஒரு துண்டு பிரதியை கொடுக்கலாம், அதனுடைய விளைவை முற்றிலுமாக நீங்கள் பார்க்காமலே இருக்கலாம்.
He may get converted and he may lead so many others to Christ.
அவர் மனம் திரும்பி அவர் அநேகரை மனம் திரும்ப ஆண்டவருக்குள்ளாக நடத்தலாம்.
So Paul could see only a little bit of how his circumstances led to the furtherance of the gospel.
இவருடைய சூழ்நிலையானது சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு எப்படி உதவி செய்தது என்பதை கொஞ்சம் தான் பவுல் பார்த்தார்.
He says, for example,
உதாரணமாக அவர் சொல்கிறார் 13 வசனம்,
the whole Praetorian Guard has come to know about my imprisonment in the cause of Christ.
அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கு மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமானது.
That's one thing.
இது ஒரு காரியம்.
Secondly, verse 14. A lot of the believers, after hearing that I was in imprisonment, instead of getting afraid, they have become more bold to speak the word of God.
நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்று அநேக விசுவாசிகள் கேள்விப்பட்டு அவர்கள் பயப்படுவதற்கு பதிலாக திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள்.
If you hear that somebody is in prison for preaching God's word,
யாராவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதனாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டால்,
many people, that would bring more fear.
அநேக ஜனங்களுக்கு இந்த காரியம் பயத்தை தான் கொண்டு வரும்.
But these people, it was the opposite.
ஆனால் இந்த ஜனங்களுக்கு அது நேர் எதிர்மாறாக நடந்தது.
They heard Paul was in prison for preaching the gospel.
பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் என்று
கேள்விப்பட்டார். Reaction in these brothers?
இந்த சகோதரர்களிடத்தில் காணப்பட்டதான பிரதியுத்தரம் எப்படி இருந்தது?
They said, "Oh, Paul is suffering so much for preaching the gospel."
சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக இவ்வளவு பாடுபடுகிறாரா பவுல்?
Then we should be ashamed of ourselves that we are not preaching it enough.
ஐயோ, நாம் போதுமானாலும் பிரசங்கிக்காதபடினாலே நாம் வெட்கப்படுகிறோம் என்று சொன்னார்.
We are also going to preach. Let them imprison us.
நாங்களும் பிரசங்கிக்க போகிறோம், எங்களை வேண்டுமானாலும் சிறைச்சாலையில் போடட்டும்.
The devil didn't expect that.
பிசாசு இதை ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை.
When he imprisoned Peter, Paul.
பவுலை சிறைச்சாலையில் போட்ட உடனே சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரதித்தத்தை பார்க்கவில்லை.
Who organized Paul's imprisonment?
பவுலை சிறைச்சாலையில் வைப்பதற்கு யார் அதையெல்லாம் ஆயத்தம் பண்ணினது?
It's not God.
தேவன் அல்ல.
God is a loving father.
தேவன் அன்பான தகப்பன்.
You don't imprison your own children, do you?
நீங்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை ஜெயில போடுவீர்களா?
God did not imprison Paul.
தேவன் ஒரு காலம் பவுலை சிறைச்சாலையில் அடைக்கவில்லை.
Satan.
சாத்தான் தான்.
எவ்ரி பர்சன் ஹூ இஸ் இம்ப்ரெசன் ஃபார் த காஸ்பல் சேக் சேட்டன் டஸ் இட்.
சுவிசேஷத்தின் நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொருவனையும் சாத்தான் தான் சிறையில் வைத்திருக்கிறார்.
ஹிஸ் ஏஜென்ட்ஸ்,
அவனுடைய ஏஜென்ட்கள் மூலமாக.
பட்
ஆனால்
எவ்ரி சிங்கிள் சச் கேஸ் காட் யூசஸ் ஃபார் த ஃபர்தரன்ஸ் ஆஃப் த காஸ்பல்.
இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் சுவிசேஷத்தை பிரபலமாக முடிக்க செய்து விடுகிறார்.
Not only in Paul's time, all these 20 centuries.
பவுலுடைய காலங்களிலே மட்டுமல்ல இந்த 20 நூற்றாண்டுகளிலும் அப்படி தான் நடந்திருக்கிறது.
Paul says there are two things I can see very clearly.
ஆகவே நான் இரண்டு காரியங்களை தெளிவாக பார்க்க முடிகிறது என்று சொல்றேன்.
The Roman soldiers here have come to know about Christ.
இங்கே இருக்கக்கூடிய ரோம போர்ச்சவர்களில் அநேகர் கிறிஸ்துவை அறிய முடியாது வந்திருக்கிறார்கள்.
How many of them got converted, I don't know, but I think some of them got converted also.
அதில் எவ்வளவு பேர் மனம் திரும்பியிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதில் ஒரு சிலர் மனம் திரும்பியிருக்கிறார்கள்.
Secondly, all the brothers outside have become more bold.
வெளியே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் எல்லாம் தைரியமாக இருக்கிறார்கள்.
You know what used to happen those days?
அந்த நாட்களில் என்ன நடக்கும் தெரியுமா?
These prisoners would sometimes, serious prisoners would be chained to one Roman soldier.
இந்த சிறை கைதிகள் இன்னொரு ரோம போர்ச்சவனோடு கூட சங்கிலே கட்டி விடுவார்களா?
One hand that handcuff, one hand on the Roman soldier's hand and the other on that soldier, on the prisoner.
ஒரு கையிலே விலங்கு வந்து ரோம போர்ச்சவனிலே மாட்டப்பட்டிருக்கும், இன்னொரு விலங்கு அந்த கைதியிலே மாற்றப்பட்டிருக்கும், கைதியுடைய கையிலே
மாட்டப்பட்டிருக்கும்.
இங்கே பவுல் அந்த சிறைச்சாலை காரனோடு கூட விலங்கிடப்பட்டிருக்கிறார்.
So Paul says,
பவுல் சொல்கிறார்,
have you heard about Jesus?
இயேசு குறித்து கேள்விப்பட்டீர்களா?
No, he says, I haven't heard.
இல்லை, நான் கேள்விப்படவே இல்லை.
I'll tell you all about him.
அவரை பற்றி நான் சொல்கிறேன்.
How long is your shift?
உனக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்?
8 hours.
8 மணி நேரம்.
Plenty of time. Let's talk about Jesus.
நிறைய நேரம் இருக்கிறது, நாம் இயேசுவை பற்றி பேசுவோம்.
He talks and talks and talks and talks and talks all the time. And this fellow is so excited to hear about the gospel.
ஆகவே இவர் சுவிசேஷத்தை பற்றி பேசிக்கொண்டு இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு இருக்க இருக்க இவன் அப்படியே பரவசம் அடைகிறார்.
And I'm sure Paul would have ended with, now would you like to give your life to Christ?
கடைசியாக அவர் ஷிப்ட் முடிந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக் கொடுக்கிறாய் என்று
கேட்டிருந்திருப்பார்.
சிலர் ஆம் என்று சொல்லியிருந்திருப்பார்கள், சிலர் அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள்.
Have you understood now what the gospel is?
சுவிசேஷம் என்ன என்றால் இப்போ என்ன என்று இப்பொழுது விளங்கிவிட்டதா?
Clear to me.
தெளிவாய் விளங்கிவிட்டு.
Imagine if Paul preached you for 8 hours, you'd get it very clearly.
பவுல் 8 மணி நேரம் உங்களுக்கு பிரசங்கித்தால் எவ்வளவு தெளிவாய் சொல்லி விடுவார் சுவிசேஷத்தை.
So he says, now I have to go.
இப்பொழுது நான் போக வேண்டும் என்று சொல்கிறான். சரி.
Next fellow comes.
அடுத்தவன் வருகிறார்.
அவரோடு
கூட விலங்கு மாட்டப்பட்டிருக்கார்.
Paul says, have you heard about Jesus?
இயேசு பற்றி கேள்விப்பட்டாயா?
What Paul was doing there in the prison.
அந்த சிறைச்சாலையில் பவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்
பாருங்க. Paul's fellows go and tell others, hey, you know this prisoner over there?
இந்த சிறைச்சாலைக்காரர்கள் எல்லாம் வெளியே போய் அங்கே ஒரு கைதி இருக்கிறார், இப்படி பெயர் கொண்டவர்,
கேள்விப்பட்டிருக்கலாம்.
வேறு சிறைச்சாலை கைதிகள்
வருகிறார்கள்.
நடந்திருக்கும்
அதர்வைஸ் ஹவு கேன் ஹீ சே தட் தி ஹோல் பிரிட்டோரியன் கார்ட் ஹஸ் It has become well known about my imprisonment.
இல்லாவிட்டால் அவர் எப்படி இந்த வசனத்தை சொல்ல முடியும்? அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கு மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகிறது.
Paul was not some big king being imprisoned. He was ordinary, like ordinary criminal they treated him.
பவுல் பெரிய ராஜாவாக சிறைச்சாலையில் அடைக்கப்படவில்லை, சாதாரண ஒரு குற்றவாளியாக தான் அவர் இருந்தார்.
That is how God turns everything for the furtherance of the gospel.
இப்படித்தான் தேவன் சுவிசேஷம் பிரபலமாகும்படியாக மாற்றி விடுகிறார்.
See the other thing that happened.
இன்னொரு காரியம் நடந்ததை பாருங்கள்.
At least four of these letters that Paul wrote, he wrote in the jail.
குறைந்தபட்சம் 4 கடிதங்களை அவர் சிறைச்சாலில் இருந்து எழுதியிருக்கிறார்.
You know, I feel it was like this.
நான் இப்படித்தான் உணர்கிறேன்.
God said, now this man Paul has got so much of spiritual content.
இந்த பவுலுக்கு ஆவிக்குரிய சரக்கு எவ்வளவோ இருக்கிறது.
He walked with me so much.
என்னோடு கூட எவ்வளவோ நடந்திருக்கிறார்.
If he dies without writing all this down,
இவைகளெல்லாம் எழுதாமல் மரித்து விட்டால்,
there'll be such a loss.
எவ்வளவோ இழப்பு ஏற்படும்.
So we've got to get him to write it down.
ஆகவே எப்படியாவது பவுலை எழுத வைக்க வேண்டும்.
But he doesn't have 5 minutes to sit quietly. He's going from here to there, all over the place. Where will he write anything?
ஆனால் 5 நிமிடம் கூட அமைதியாக உட்கார்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை. இங்கே போகிறார், அங்கே போகிறார், எப்படி எல்லாம் எழுத முடியும்?
The devil doesn't know all this.
இதெல்லாம் பிசாசுக்கு தெரியாது.
You know, like the devil asked Job. Ask God concerning Job.
யோபை குறித்து தேவனிடத்திலே கேட்டார்.
Can I do some trouble for him?
இப்போ யோபுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாமா?
With God's permission, he said, okay, Satan, you can do this much, not more than that.
இவ்வளவு தூரம் நீ செய்யலாம், இதுக்கு அதிகமாக செய்யக்கூடாது என்று தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார்.
He asked God for Peter, can I allow him to be tempted?
பேதுரு சோதிக்கப்பட நான் அனுமதி கிடைக்குமா என்று சாத்தான் தேவனிடத்தில்
கேட்டார்.
பேதுருவை கிறிஸ்து மறுதலிக்க செய்ய
முடியாது. Okay.
சரி, செய்ய என்று சொல்லி.
So the devil asked God, can I imprison Paul?
அதே போல இப்பொழுது பவுலை சிறைச்சாலையில் அடைக்கலாமா என்று தேவனிடத்திலே சாத்தான் கேட்கிறார்.
God said yes.
ஆண்டவரே ஆமென் என்று சொல்லிவிட்டார்.
And Paul sat down in the jail and God said, now I have got this chap quiet. Now he can write down something.
இப்பொழுது சிறைச்சாலையிலே பவுல் வந்து உட்கார்ந்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது பவுல் எழுத முடியும்.
There would have been no Ephesians, there would have been no Philippians. Some of these letters would not have been missing if Paul were not in jail.
பவுல் சிறைச்சாலையில் இல்லாதிருந்தால் இந்த எபேசியரும் இருக்காது, பிலிப்பியரும் இருக்காது.
So see how God turns everything for the furtherance of the gospel.
சுவிசேஷத்தை பிரபலமாக்க முடியாத தேவன் எப்படி எல்லா காரியங்களையும் மாற்றி விடுகிறார்
என்று பாருங்கள். And he says something else here. He says, I know that some preachers, verse 15, are preaching out of envy and strife.
சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கிக்கிறார்கள்.
Some are doing it with good motives, verse 17, some with bad motives.
சிலர் கெட்ட நோக்கத்தோடு கூட செய்கிறார்கள், சிலர் நல்ல நோக்கத்தோடு கூட செய்கிறார்கள்.
That means some people are thinking like this.
சிலர் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Oh, now Paul is in jail.
பவுல் இப்பொழுது
He was a powerful preacher. We could never compete with him.
அவரோடு கூட போட்டி போடவே முடியாது. அவர் வல்லமையான பிரசங்கியா இருந்தார்.
Now he's locked up.
இப்பொழுது அவர் சிறைச்சாலையில்
Now is our chance to go to the churches and show how we can preach.
இப்பொழுது நாங்கள் எப்படி பிரசங்கிக்க முடியும் என்று எங்களுடைய முறை வந்து விட்டது. நாங்கள் சபைகளுக்கு போய் பிரசங்கிக்கிறோம்.
Paul said, go ahead.
போய் பிரசங்கிங்கள் போல்
சொல்லுங்கள். Christ is free proclaimed, I am not bothered.
கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாராகவே எனக்கு கவலை இல்லை.
Whether in pretense or in truth, Christ is proclaimed.
பொறாமினாலேயோ அல்லது விரோதத்தினாலேயோ எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார்.
Some people say,
சிலர் சொல்கிறார்,
see, Paul says it doesn't matter what way Christ is proclaimed, we rejoice.
கிறிஸ்து எப்படி பிரசங்கப்பட்டாலும் நாங்கள் சந்தோஷிக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார் என்று சுட்டி காண்பிக்கிறார்.
But what about today, if a lot of people are making money in the name of religion, shall we say, well, anyway, Christ is being preached?
இன்றைக்கு கிறிஸ்து என்ற பெயரில் பணத்தை சம்பாதித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பற்றி என்ன சொல்லலாம்? எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் தானே என்று சொல்லலாமா?
But I say, which Christ?
ஆனால் இந்த கிறிஸ்துவை.
When a man gets up and says, Jesus has asked me to take a collection from all of you.
ஒரு மனிதன் எழுந்து நின்று இயேசு இப்பொழுது உங்கள் எல்லாரிடத்திலேயும் காணிக்கையை வசூல் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால்,
I say with Jesus.
எந்த இயேசு என்று நான் கேட்கிறேன்.
Jesus was on earth, never collected money from anyone.
பூமியில் இருந்த இயேசு யாரிடத்திலேயும் பணத்தை வசூல் செய்யவில்லை.
And he hasn't changed his mind after going to heaven.
பரலோகத்துக்கு போனதற்கு பிறகும் அவர் தன்னுடைய மனதை
மாற்றிக்கொள்ளவில்லை. This was another Jesus.
அப்படியானால் இது வேறொரு இயேசு.
I cannot rejoice in another Jesus being proclaimed.
ஆகவே இப்பொழுது வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிற காரியத்தை குறித்து நான் சந்தோஷப்பட
முடியாது. But if it's real Christ,
உண்மையான கிறிஸ்து,
man is not trying to make money in the name of Christ.
கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவன் பணம் சம்பாதிக்காமல் செய்கிறார் என்று சொன்னால்,
even if he is doing it to show that he is a better preacher than me, I say go ahead and preach.
என்னை காட்டிலும் நல்ல பிரசங்கி என்று காண்பிக்க முடியாக அவர் பிரசங்கித்தால் சரி, அவன் போய் பிரசங்கிட்டம் என்று சொல்லுவேன்.
I know a lot of people who read my books, listen to my tapes and go and preach those sermons to get honor for themselves.
அநேகர் தங்களுக்கு கனம் பெற முடியாக என்னுடைய புத்தகத்தை வாசித்து என்னுடைய ஒளிநாடாக்களை கேட்டு பிரசங்கிக்கிறார்கள்.
I say good.
நல்லது என்று சொல்லுங்க.
Somebody sitting there will hear the truth and may get blessed.
அங்கே உட்கார்ந்திருக்கிற ஒருவன் சத்தியத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
And some of these people who preach are against me also.
அப்படி பிரசங்கிக்கிறவர்களே ஒரு சிலர் எனக்கு விரோதமாய் கூட இருக்கு.
But I'm happy they are preaching it.
ஆனாலும் அவர்கள் பிரசங்கிக்கிறபடினால நான்
சந்தோஷப்படுகிறேன். I don't want any honor.
எனக்கு இந்த கனம்
தேவை. I want those people who hear it to become disciples of Jesus. That's all.
அங்கே இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய மக்கள் எப்படியாவது சீஷர்களாக வேண்டும் என்று எனக்கு ஆசை, அவ்வளவுதான்.
I will rejoice, verse 18.
ஆகவே 18 ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், நான் சந்தோஷிக்கிறேன்.
This is, I know when the time comes, my deliverance will come through your prayers from this prison also.
நேரம் வரும்பொழுது உங்களை ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த ஜெயிலில் சிறைச்சாலிருந்தும் தேவனை விடுதலையாக்குவார்.
He says, what shall I say about myself?
என்னை குறித்து இப்பொழுது நான் என்ன சொல்லட்டும்?
To me, to live is Christ. Verse 21.
21 ஆம் வசனத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன்.
I have no other passion in life.
என்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு ஆசையோ அபிலாஷையும் இல்லை.
Every day, morning till night,
காலையிலிருந்து இரவு வரை,
it's Jesus.
இயேசு, இயேசு என்ற வாஞ்சை, ஒரே வாஞ்சை. இயேசு,
what can I do for his kingdom?
அவருடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்ய முடியும்?
That's my whole life.
இதுதான் என்னுடைய முழு வாழ்க்கை.
And one day if in prison they kill me,
ஒரு நாளிலே சிறைச்சாலையில் என்னை கொன்று விட்டால்,
that's a gain for me.
அது எனக்கு ஆதாயம்.
I'm not going to lose by being killed.
நான் கொல்லப்படுவதனாலே ஒன்றையும் இழக்கப் போவதில்லை.
If they release me,
என்னை விடுதலை ஆக்கிறார்.
That's also fine.
அதுவும் நல்லது.
Because if I live but can serve some more all of you people here.
நான் உயிரோடு இருந்தால் நான் உங்கள் அனைவருக்கும் நான் ஊழியம் செய்ய முடியும்.
And he said, I don't know which to choose.
எதை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை.
If you actually ask me, verse 23,
23rd வசனத்தில் நீங்கள் உண்மையாலுமே என்னை கேட்டால்,
I would like to go and be with Christ and be with him forever.
நான் கிறிஸ்துவுடனே கூட என்றைக்கும் இருக்க விரும்புகிறேன்.
That is the verse that teaches us that as soon as you die you go to be with Christ.
இந்த வசனம் தான் நீங்கள் மரித்த உடனே கிறிஸ்துவோடு கூட இருப்பீர்கள் என்பதை போதிக்கிறது.
That's the one verse that teaches us what happens now.
இப்பொழுது மரித்த உடனே என்ன நடக்கும் என்பதை இந்த ஒரு வசனம் தான் போதிக்கிறது.
Some people teach, some cult groups, that when you die you just go to sleep in the grave and one day in the future 1,000 years later of the resurrection only you wake up.
சில கல்ட் குழுவினர் எப்படி பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் மறித்தால் பூமியிலே புதைக்கப்பட்டு நீங்கள் நித்திரையாயிருப்பீர்கள், 1,000 வருஷங்கள் கழித்து என்ற ஒரு நாளிலே தான் நீங்கள் மீண்டும் உயிரோடு இருந்து கிறிஸ்துவுடன் இருப்பீர்கள் என்று சொல்கிறார்.
That's not what the Holy Spirit says.
அதை பரிசுத்த ஆவியானவர்
அப்படி சொல்கிறார். Holy Spirit says, as soon as I depart, Paul says, he'll be with Christ.
தேகத்தை விட்டு பிரிந்த உடனே கிறிஸ்துவுடன் கூட இருப்பேன் என்று பவுல் சொல்கிறார்.
As soon as I die, I am immediately with Jesus. Next moment.
உடனே அடுத்த கணத்தில் நான் இயேசுவோடு கூட இருப்பேன்.
Before my relatives have discovered that I'm dead, I'm already gone.
என்னுடைய உறவினர்கள் நான் செத்து போய்விட்டேன் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக அங்கே கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன்.
They are still checking whether I got a pulse or not.
அவர்கள் இன்னுமா எனக்கு ரத்த துடிப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
But I am already with Jesus that moment.
ஆனால் அந்த கணத்திலேயே நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன்.
Paul says that's much better.
அது எனக்கு மேன்மையானது என்று சொல்கிறார்.
But ஆனால் you Philippians still need some exhortation. You fellows are not wholehearted. I have to challenge you and so I have to be here still.
நீங்கள் இன்னுமா முழு இருதயமுடையவர்களா மாறவில்லை, உங்களை சவாலிட வேண்டி இருக்கிறது, ஆகவே உங்களுக்கு போதிக்க முடியாக நான் இங்கே இருக்கிறேன்.
So Paul said the only reason I stay in this rotten earth is to serve the Lord, that's all.
கெட்டு போன இந்த பூமியிலே நான் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
Such a man will always be a very happy man.
அப்படிப்பட்ட மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமுள்ள மனிதனாக
இருப்பான். Because you cannot make him unhappy.
அவரை ஒரு காலம் நீங்கள் சந்தோஷமற்றவனாய் மாற்ற முடியாது.
You kill him, he's happy.
கொன்றாலும் சந்தோஷம்.
You release him from prison and he's alive, he's happy.
சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினாலும் உயிரோடு இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார்.
What can the devil do to such a man?
இப்படிப்பட்டவனுக்கு பிசாசு என்னதான் செய்ய முடியும்?
If you keep him alive or you kill him, it's just the same.
நீங்கள் அவரை உயிரோடு வைத்தாலும் சரி, கொன்றாலும் சரி, எல்லாம்
ஒன்றே தான். He does the will of God.
அவர் தேவ சித்தத்தை செய்கிறார்.
So he says,
ஆகவே அவர் சொல்கிறார்,
my concern is only this.
எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை,
you people, verse 27, should conduct yourself in a manner worthy of the gospel of Christ.
இந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
That you stand firm in one spirit.
நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாக நிற்க வேண்டும்.
One mind.
ஒரே மனதிலே.
Striving for the faith of the gospel.
இந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு நீங்கள் போராட வேண்டும்.
And look at my example.
என்னுடைய மாதிரியை பாருங்கள்.
Verse 28.
28ஆம் வசனம்.
Never be alarmed by your enemies.
உங்களுடைய சத்துருக்களினாலே ஒரு காலம் மறுளாது இருக்கிறது.
Which is a sign of destruction for them but salvation for you.
அவர்களுக்கு அது அழிவின் அடையாளமாக இருந்தாலும் உங்களுக்கு அது ரட்சிப்பின் அடையாளமாக
இருக்கும். What is this sign of destruction?
இந்த அழிவின் அடையாளம் என்றால் என்ன?
To the enemies of the gospel.
சுவிசேஷத்தினுடைய சத்துருக்களுக்கு.
That when they come to attack me,
அவர்கள் என்னை தாக்க முடிய வரும்பொழுது,
I'm not scared.
நான் பயப்படாமல்
இருக்கேன். I'm not alarmed.
நான் பிரமை பிடித்தவனை போல இருக்க மாட்டேன்.
They wonder, how is that?
இது எப்படி என்று கேட்கிறார்கள்.
When we go to attack other people, they are scared and they beg for mercy from us.
மற்றவர்களை தாக்க போகும்பொழுது அவர்கள் எல்லாரும், ஐயா எங்கள் மீது இரக்கமாயிருங்கள் சொல்லி கெஞ்சுகிறார்கள்.
These people are bold.
ஆனால் இவர்களோ தைரியமா இருக்கிறார்கள்.
I believe in Jesus Christ as my Lord.
இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறேன்.
You imprison me, imprison me.
நீங்கள் என்னை சிறையில் அடைத்தாலும் அடையுங்கள்.
You want to kill me, kill me.
கொலை செய்தாலும் செய்யுங்கள்.
That is a sign of destruction for them.
இதுதான் அவர்களுடைய அழிவுக்கு அடையாளம்.
That's why we must be bold when people try to threaten us.
ஆகவே நம்மை ஜனங்கள் பயமுறுத்தும் பொழுது நாம் தைரியமா இருக்க வேண்டும்.
He says, because Jesus has given us two privileges.
இயேசு நமக்கு இரண்டு சுவாக்கியங்களை கொடுத்திருக்கிறார்.
ஒன்று, verse 29,
29ஆம் வசனம்,
to believe in him.
அவரிலே விசுவாசிக்கிறது.
The second privilege,
இரண்டாவது,
is to suffer for his sake.
அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கு.
That's an honor.
அது ஒரு கணம்.
The Lord says, I give you two honors.
உங்களுக்கு இரண்டு கணத்தை கொடுக்கிறேன். One,
to believe in me.
ஒன்று, என்னத்தில்
விசுவாசிப்பதற்கு. The other, to suffer for my sake.
இன்னொன்று, என்னிமித்தமாக பாடுபடுவதற்கு.
So you can also share the suffering with me, Paul says.
ஆகவே பவுல், நீங்களும் இந்த காரியத்தில் என்னோடு கூட பாடுபடலாம் என்று சொல்கிறார்.
What was Paul's desire for them?
அவர்களுக்கு என்று பவுலுடைய ஆசை
என்ன? They should grow spiritually.
இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும்.
Right from the beginning to the end, that's what he prays.
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இதற்காக தான் ஜெபிக்கிறார்.
See verse 9,
9ஆம் வசனம்,
chapter 1,
1ஆம் அதிகாரம்,
that your love may increase.
உங்களுடைய அன்பு பெருகும்படியாக.
And along with your love, it will increase in discernment.
அன்போடு கூட அறிவிலேயும் நீங்கள் எல்லா உணர்விலேயும் பெருக வேண்டும்.
That it won't be a foolish type of love.
அது புத்தீனமான அன்பா இருக்கக்கூடாது.
See, a lot of love in the world is a foolish love.
உலகத்தில் காணப்படுகிற பல அன்புகள் அது புத்தீனமான அன்பா.
That's a beautiful prayer to pray.
இதை ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல.
Lord, give me the love that discerns, verse 10, to decide which is excellent and which is not excellent.
ஆண்டவரே, உத்தமமானவைகளையும் உத்தமம் இல்லாதவர்களையும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, கண்டுபிடிக்கத்தக்கதாக எனக்கு அறிவை தாரு.
That is spiritual growth.
இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி.
Not only to discern between good and bad.
நல்லவைகள் தீவுகள் எது என்று அறிந்து கொள்வது மட்டுமல்ல.
But can you discern between good and excellent?
ஆனால் நல்லவைகளுக்கும் மேன்மையானவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்.
That is what Paul prayed for them.
இப்படித்தான் அவர்களுக்காக பவுல் ஜெபித்தார்.
And if imprisonment is the excellent thing for me,
சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது எனக்கு மேன்மையான காரியமாக
இருந்தால்
மனரமியமாக இருக்கிறேன்.
You could not defeat Paul even by putting him in prison.
பவுலை சிறைச்சாலையில் போட்டாலும் கூட அவரை தோற்கடிக்க முடியாது.
By killing him.
அல்லது கொலை செய்தும் அவரை தோற்கடிக்க முடியாது.
That's how we are to live.
இப்படித்தான் நாம் வாழ வேண்டும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now reached Paul's letter to the Philippians.
இப்பொழுது பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபத்திற்கு வந்திருக்கிறோம்.
And we have come to chapter 2.
நாம் இரண்டாம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
In chapter 2 he says,
இரண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார்,
If you want to make me really happy,
உண்மையாலுமே நீங்கள் என்னை மகிழ்ச்சியுள்ளவனாய் மாற்ற வேண்டுமானால்,
verse 2, if you want to make my joy full,
என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்க வேண்டுமானால்,
this is what I want,
இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும்.
What would a preacher really want from his flock?
ஒரு பிரசங்கியார் தன்னுடைய மந்தையினிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்?
Today,
இன்றைக்கு,
money,
பணம்.
You'll make my joy full if you give me some money.
நீங்கள் எனக்கு பணத்தை கொடுத்தால் என்னுடைய சந்தோஷத்தை
நிறைவாக்க வேண்டும். Or support my ministry.
அல்லது என்னுடைய ஊழியத்தை தாங்க வேண்டும்.
Paul doesn't say anything like that.
இதை இது போன்ற ஒரு காரியத்தை பவுல் சொல்லவில்லை.
He says my joy will be full if all of you are united in one mind.
நீங்கள் எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒன்றே சிந்தித்து இசைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் என் சந்தோஷம் நிறைவாகும்.
Same love.
ஏக அன்பு.
United in spirit.
ஆவிலே எல்லாரும் இசைந்திருப்பது.
And intent on one purpose.
ஒரே காரியங்களை சிந்தித்திருப்பது.
That means all working together in unity in the church.
சபையில் எல்லாரும் ஒருமனப்பாட்டிலே சேர்ந்து கிரியை செய்வது.
And if you do nothing from selfishness,
நீங்கள் சுய விருப்பத்தினாலே ஒன்றையும் செய்யாதபடி.
And nothing from pride,
பெருமையினாலே ஒன்றையும் செய்யாமல்.
But with humility regard others as more important than yourself.
மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணினால்.
There are two sins that we will have to battle till the end of our life.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரையந்தம் போராட வேண்டும் என்று சொன்னால் அது இரண்டு பாவங்களுக்கு விரோதமாய் தான் போராட வேண்டும்.
I'll tell you some of the sins which are very easy to overcome.
ஜெயிப்பதற்கு எளிமையான சில பாவங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
Getting offended.
மனத்தாங்கல் அடைவது.
I'll tell you, you may be getting offended still, but that is one of the easiest things to overcome.
இதுவரை நீங்கள் மனத்தாங்கல் அடைந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளக்கூடிய எளிதான பாவம் மனத்தாங்கல் அடைவது.
Like somebody said something or did something and you get offended.
யாராவது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார்கள் அல்லது செய்து விட்டார்கள், ஆகவே நீங்கள் இடர் அடைகிறீர்கள்.
He invited that fellow to dinner and didn't invite me for dinner. These stupid things people get offended with.
விருந்துக்கு அவரை கூப்பிட்டார், என்னை கூப்பிடவில்லை, ஆகவே மனத்தாங்கல் அடைந்து விடுகிறார்கள்.
Finish with that.
இதெல்லாம் முடித்து விடுங்க.
Overcoming getting offended is a kindergarten lesson in the Christian life.
மனத்தாங்கல் அடைவதிலிருந்து வெற்றி பெறுவது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்கேஜி பாடம்.
You should finish with that.
அதை நாம் முடித்து கட்ட வேண்டும்.
And then you can go to some of the more difficult ones.
அதற்கு பிறகு நீங்கள் கடினமான காரியங்களுக்கு செல்லலாம்.
Anger,
கோபம்,
sexual lust,
பாலியல் இச்சை,
the thoughts,
பாலியல் இச்சை குறித்த சிந்தனை.
These are quite difficult. It can take years to get rid of them.
இவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு வருடங்கள் ஆகலாம்.
Start with the easy ones.
ஆனால் எளிமையான காரியத்தில் ஆரம்பிங்க.
I used to tell my children when they went to do an examination.
என்னுடைய பிள்ளைகள் பள்ளி தேர்வுக்கு போகும்போது நான் சொன்னேன்,
I say, you got only 2 hours for that paper.
இந்த கேள்வித்தாளுக்கு பதில் கொடுப்பதற்கு உங்களுக்கு இருப்பது 2 மணி நேரம்.
Don't spend 45 minutes struggling with one difficult question.
ஒரு கடினமான கேள்வி எடுத்துக்கொண்டு அதில் 45 நிமிடத்தை செலவு செய்ய வேண்டாம்.
First, read through the paper and answer all the easy questions first.
முதலாவது கேள்வித்தாளை படித்துவிட்டு எளிமையான சுலபமான கேள்விகளுக்கு பதில் கொடுத்து.
You don't have to answer it in the same order.
அதே விதமாக தான் பதில் கொடுக்க வேண்டும் என்றல்ல.
Put this question, that question, which you know the answers, finish it.
உங்களுக்கு பதில் தெரிந்த கேள்விகளை முதலாவது நீங்கள் எழுதுங்கள்.
Then go to the difficult ones.
அதற்கு பிறகு கடினமான கேள்விகளை.
Same thing I say to Christians.
இதே காரியத்தை தான் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறேன்.
Temptation is like an examination.
சோதனை என்பது ஒரு பரீட்சை போலத்தான்.
Handle the easy questions first.
முதலாவதாக சுலபமா இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு முதலாவது பதில் சொல்லுங்கள்.
Certain areas in your life where you find it easier to overcome than certain other areas.
உங்களுடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளை எளிமையாக மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
Answer those questions first.
அந்த கேள்விகளுக்கு முதலாவது பதில் கொடுங்கள்.
Find and say, Lord, I'm going to finish with these areas.
ஆண்டவரே, இந்த சிறு சிறு பாவங்களிலிருந்து நான் வெற்றி பெற போகிறேன்.
When I finished with that, then I can concentrate on some of the others.
அப்படி அதை முடித்துவிட்டேன் என்று சொன்னால் மற்ற காரியங்களிலே நான் இப்பொழுது நேரம் கொடுக்க முடியும்.
You kill one of these small enemies, then you don't have to fight some. They're finished. Now you deal with some bigger ones.
இப்பொழுது சிறு 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 சத்துருக்களை எல்லாம் நீங்கள் கொன்று விட்டால் இப்பொழுது பெரிய சத்துருவினத்தில் போராடுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது.
So, love of money, that's really difficult to overcome.
இது மேற்கொள்வதற்கு கடினமான காரியமாக.
I think it's more difficult than even sexual lust and anger.
பாலியல் இச்சையை காட்டிலும் கோபத்தை காட்டிலும் கடினமானது பண ஆசை.
Very few people have really finished with it.
மிக சிலர் தான் இந்த பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றுள்ளார்.
A lot of people think they are finished, but that's because they don't have light.
அநேகர் பண ஆசையிலிருந்து வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெளிச்சம் இல்லாதபடினால் அப்படி எண்ணுகிறார்கள்.
I believe it's possible even one day to finish with that.
ஒரு நாளிலே அதிலேயும் கூட வெற்றி பெற முடியும் என்று நான் நம்புகிறேன்.
When you finish with all of these,
இந்த எல்லா காரியங்களிலிருந்தும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால்,
there'll still be two will be very difficult to battle. I think you have to battle it till the end of your life.
இன்னும் இரண்டு பாவங்கள் இருக்கிறது, அது உங்கள் வாழ்க்கை முடிவு வரையும் நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும்.
To me, they are the top two sins.
என்னை பொறுத்தவரை இதுதான் முதல் இரண்டு பாவங்கள்.
Selfishness and pride.
சுயநலமும் பெருமையும்.
Pride could be spiritual pride.
பெருமை என்பது ஆவிக்குரிய பெருமையாக
இருக்கலாம். For a believer, it's mostly spiritual pride.
ஒரு விசுவாசிக்கு அது அநேகமாக ஆவிக்குரிய
பெருமை. Pride about earthly things we finish with very quickly.
பூமிக்குரிய காரியங்களிலே கொடுத்த பெருமையை நான் இப்பொழுதோ முடித்து விடலாம்.
Selfishness and spiritual pride.
சுயநலமும் ஆவிக்குரிய பெருமையும்.
They are like huge onions.
இவைகள் பெரிய வெங்காயத்தை போல இருக்கிறது.
You peel off one skin.
மேலே இருக்கக்கூடிய தோலை உரிக்கிறீர்கள்.
You think you're finished with it.
முடிந்து விட்டது என்று எண்ணுகிறீர்கள்.
One day you discover another skin.
இன்னொரு நாளில் இன்னொரு தோல் இருப்பதை
கண்டுபிடிப்பீர்கள்.
அதை முறித்தால்
then you discover another.
இன்னொரு தோல் இருக்கிறது.
Because selfishness is so deeply rooted in us.
ஏனென்றால் இந்த சுயநலமானது ஆழமாக வேரூன்றி இருக்கிறது.
Small thing is enough to make us proud.
சிறு காரியம் நம்மை பெருமையாக்கி விடும்.
I'm not saying act proud.
பெருமையிலே நாம் கிரியை செய்வோம் என்று சொல்லவில்லை.
Acting proud we can get rid of.
பெருமையிலே கிரியை செய்வதை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
I'm saying the thought of pride which is sin.
பெருமையின் எண்ணமாய் இருக்கிறதே பாவம், அதுதான் சொல்லுது.
A thought comes into my mind.
என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது.
That was something wonderful I did.
நான் இதை அருமையாக செய்து விட்டேன்.
That was a sin.
அது பாவம்.
It never came to Jesus.
இயேசுக்கு அது வரவே இல்லை.
He was tempted.
அவர் சோதிக்கப்பட்டார்.
He healed a sick person or healed multitudes.
திரளான ஜனங்களை குணமாக்கினார், வியாதிகளை குணமாக்கினார்.
The devil would have come and say, "Oh, what a wonderful thing you did."
நீர் இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்து விட்டீர் என்று பவுல் வந்து சோதித்திருந்தார்.
The Bible says immediately after healing all these people he would go off to some place to pray.
எல்லா ஜனங்களுக்கும் இப்படி சுகமாக்கி விட்டு அவர் தனியான ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போய் விடுவார் என்று வேதம் சொல்கிறது.
Read that in Acts 5, Luke 5, 15 and 16.
லூக்கா 5, 15, 16 வாசித்து பாருங்கள்.
Great multitudes came to be healed.
சுகமாக்கப்பட முடியாத திரளான ஜனங்கள் வந்தார்கள்.
He would slip away to the wilderness to pray.
அவர் அங்கிருந்து அவர் அப்படியே வனாந்தரத்துக்கு ஜெபிக்க முடியாது சென்று விடுவார்.
We Christians,
நாம் கிறிஸ்தவர்களாக
இருக்கிறோம், mostly we pray before doing some activity or some conference or some meetings.
கான்ஃபரன்ஸோ கூட்டங்களோ நடத்துவதற்கு முன்பதாக நன்றாக ஜெபிப்போம்.
Jesus would pray after it was over.
ஆனால் இயேசுவோ அந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு தான் ஜெபிக்க
ஆரம்பித்தார். Very few Christians do.
மிக சில கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறார்கள்.
Actually we need to pray more after the thing is over.
ஆனால் ஒரு காரியம் முடிந்ததற்கு பிறகு தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
If the whole thing has been a failure, perhaps you don't need to pray much because you are already humbled by the failure.
ஏற்கனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் தோல்வியிலே முடிவடைந்து விட்டால் அந்த தோல்வியினாலே நீங்கள் தாழ்மைப்படுத்தப்பட்டு
விட்டீர்கள். But if your conference has been a tremendous success,
ஆனால் உங்களுடைய கான்ஃபரன்ஸ் ஆனது வெற்றிகரமாக நடந்தது,
all your meetings were a glorious time,
அல்லது உங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் மகிமையாக இருந்ததென்றால்,
then you really need to go before God in prayer.
அப்படியானால் நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவருடைய ஜெபத்திலே போக வேண்டும்.
Be protected from spiritual pride.
ஆவிக்குரிய பெருமையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
But many people don't even have light on that.
ஆனால் அநேகருக்கு இதிலே ஒரு வெளிச்சம் கூட கிடைப்பதில்லை.
They don't think of spiritual pride as a sin.
ஆவிக்குரிய பாவம் என்பது, ஆவிக்குரிய பெருமை என்பது பாவம் என்று எண்ணுவதே இல்லை.
They don't think feeling I've done a great job for God that's a sin.
நான் தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதித்து விட்டேன் என்று எண்ணுவதே பாவம் என்று அறியாது இருக்கிறார்கள்.
No, we have to say God has been glorified.
தேவன் மகிமைப்பட்டார்.
He happened to use me, he may use somebody else tomorrow.
அவர் இன்றைக்கு என்னை பயன்படுத்தினா நாளைக்கு வேறு யாராவது பயன்படுத்துவார். அது அவரை பொறுத்த காரியம்.
I'm happy that God is glorified.
தேவன் மகிமைப்பட்டார், அதற்காக சந்தோஷம்.
Nothing great in me.
அதிலே என்னிலே பெருதே ஒன்றுமில்லை.
You can have that attitude only if you live before God's face.
நீங்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்தால் தான் இப்படிப்பட்ட மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும்.
With selfishness.
சுயநலத்தை குறித்து நான் சொல்கிறேன்.
We do so many things and afterwards when you examine it you see that you were only thinking about yourself there.
பல காரியங்களை நாம் செய்கிறோம், செய்த பிறகு நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் சுயநலம் அங்கே இருக்கிறதை காண்பீர்கள்.
You just thought about yourself, you didn't think of all the other people.
நீங்கள் உங்களை குறித்து எண்ணி பார்த்தீர்கள், மற்றவர்களை குறித்து எண்ணி பார்க்கவில்லை.
You say, well, is that a sin?
அது பாவமா என்று கேட்கலாம்.
Definitely selfishness is a terrible sin.
கண்டிப்பாக சுயநலம் என்பது பாவமா
இருக்கு. God has not created us and kept this on this earth just to think about ourselves.
தேவன் இந்த உலகத்திலே நம்மை நாமே எண்ணிக்கொண்டிருக்கும்படியாக உண்டாக்கவில்லை.
You know how he taught us to pray.
அவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் தெரியுமா?
Our Father who art in heaven.
பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே.
Have you noticed one thing in that prayer?
அந்த ஜெபத்திலே ஒரு காரியத்தை கவனித்தீர்களா?
The word me, my, I never comes in that prayer.
நான், என்னுடைய என் என்கிற வார்த்தைகள் இந்த ஜபத்தில் வருவதே இல்லை.
தட் மீன்ஸ்
அவருடைய பொருள் என்ன?
மை பர்சனல் ரிக்வெஸ்ட் இஸ் அவுட்.
என்னுடைய தனிப்பட்ட வேண்டுதல் எல்லாம் நீங்கிவிட்டது.
நாட் ஈவன் ஒன்ஸ் மை மீ.
ஒரு முறை கூட நான் எனது என்று வரவே இல்லை.
வாட் இஸ் அ பிரேயர்?
என்ன ஜபம்?
கிவ் அஸ் திஸ் டே ஆர் டெய்லி பிரெட்.
எங்களுக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை.
தட் மீன்ஸ் மீ அண்ட் ஆல் மை பிரதர்ஸ் ஆல்சோ.
எனக்கும் இங்க இருக்க எல்லா சகோதரர்களுக்கும்.
That means I'm not praying only for myself.
அப்படியானால் நான் எனக்காக மட்டுமே ஜெபிப்பதில்லை.
Lord, I never pray for myself. I'm praying for all of us.
ஆண்டவரே, ஒரு காலம் நான் எனக்காக ஜெபிக்க மாட்டேன், நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம்.
Forgive us our sins. That means me and forgive my brothers also.
எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னிவேன். அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய எங்கள் சகோதரருடைய.
Deliver us from all evil.
எல்லா தீமையினின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
Do you know how many millions of Christians pray that prayer and never think that is not a prayer for yourself, it is for you and all your brothers and sisters.
எத்தனை லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அது தனக்கும் தங்களுக்கும் என்று அவர்கள் எண்ணுவதில்லை.
That even when we pray that prayer, We don't realize this is, you don't understand how God is trying to deliver you from selfishness.
இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுதும் கூட நாம் தேவன் நம்மை சுயநலத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு எப்படி முயற்சிக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறோம்.
You can never be a spiritual Christian if you only think of yourself.
உங்களை மட்டுமே நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்துவனாய் மாற முடியாது.
Selfishness and pride are the two most deeply rooted sins in our flesh.
சுயநலமும் பெருமையும் தான் நம்முடைய மாம்சத்தில் ஆழமாய் வேரூன்றி இருக்கக்கூடிய பாவமாய் இருக்கிறது.
And what is the standard here?
என்ன தரம் காணப்படுகிறது?
See this, verse 3.
மூன்றாம் வசனத்தை பாருங்கள்.
Do nothing from selfishness and nothing from pride.
ஒன்றையும் நீங்கள் வாதினாலாவது அல்லது சுயநலத்தினாலாவதோ வீண் பெருமையினாலாவதோ செய்ய வேண்டாம்.
Can I say I've got there?
அங்கே நான் போய்விட்டேன் என்று சொல்ல முடியுமா?
No, I can't say I've got there.
நான் அங்கே போய்விட்டேன் என்று
சொல்ல முடியுமா? To me, this is the Mount Everest.
என்னை பொறுத்தவரை இது எவரெஸ்ட் சிகரத்தை போல இருக்கிறது.
To come to the place where there's not a single thing I do in my life with selfishness.
சுயநலத்தினாலே ஒரு காரியத்தை கூட நான் செய்யாத ஒரு வாழ்க்கை.
I never speak a single word in selfishness.
நான் சுயநலத்திலே ஒரு வார்த்தை கூட பேசாதிருப்பது.
I never speak a single word in pride.
பெருமையினாலே ஒரு வார்த்தை கூட
பேசாதிருப்பது. I never do a single thing in pride.
பெருமையினாலே ஒன்றையும் செய்யாதிருப்பது.
Yeah, I climbed quite a bit of the mountain, but there's still a long way to go.
நான் மலையில எவ்வளவு ஏறி விட்டேன், ஆனாலும் இன்னும் எவ்வளவு தூரம் ஏற வேண்டியிருக்கிறது.
It's not like it was in my life 10 years ago.
10 ஆண்டுகள் முன்பாக இருந்தது போல இப்பொழுது எனக்கு இல்லை.
So we don't get there overnight.
ஆகவே ஒரு இரவிலே நாம் சிகரத்தை அடைவது இல்லை.
It takes years.
அந்த சிகரத்தின் உச்சியை அடைவதற்கு அநேக ஆண்டுகள் ஆகும்.
You must have this goal.
ஆனாலும் உங்களுக்கு அந்த லக் இருக்கு.
What is my goal?
என்னுடைய லக் என்ன?
That a day will come in my life where I will not even do one thing out of selfishness.
ஒரு காரியத்தை கூட நான் சுயநலத்தினாலே செய்யாதிருக்க கூடிய ஒரு காலம் வரும்.
A day will come in my life where there will not even be an atom of spiritual pride in me, even whatever God may do through me.
தேவன் என் மூலமாக என்ன காரியங்களை செய்தாலும் சரி, என்னிடத்திலே ஆவிக்குரிய பெருமை ஒரு அணு கூட காணப்படாத ஒரு நாள் வரும்.
And his expands on that in verse 3 and 4.
3 4 வசனங்களில இன்னும் அதை விவரித்து சொல்கிறார்.
First of all about pride.
முதலாவதாக பெருமை.
Last part of verse 3.
3 வசனத்தின் கடைசி பகுதி.
With humility of mind.
மனத்தாழ்மையினாலே.
Regard all others as more important than yourself.
உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக என்ன கருதுவீர்கள்?
Some people misread that as though we must imagine others are more spiritual than us.
அநேகர் இதை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நம்மை காட்டிலும் மற்ற எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண வேண்டும்.
That's not true.
அது மெய்யல்ல.
Did Jesus go around saying, no, everybody is more spiritual than me?
இயேசு எல்லா இடங்களிலும் போய் என்னை காட்டிலும் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று அவர் சொன்னார்.
Yeah, Judas Iscariot is also more spiritual than me.
யூதாஸ் காரியத்தும் கூட என்னை விட ஆவிக்குரியவன் என்று சொன்னார்.
That would be a lie.
அது ஒரு பொய்யாயிருக்கும்.
Did Paul go around saying, no, the Corinthians are more spiritual than me?
என்னை காட்டிலும் கொரிந்தியர் ஆவிக்குரியவர்கள் என்று பவுல் சொன்னாரா?
Let me tell you, God does not ask you to believe other people are more spiritual than you.
மற்ற ஜனங்கள் உங்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் என்பதை நீங்கள் நம்பும்படி ஆண்டவர் கேட்கவே இல்லை.
I look at a lot of carnal believers. I don't believe they are more spiritual than me.
அநேக மாம்சிகமான கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்களை காட்டிலும் நான் ஆவிக்குரியன் என்று நான் ஒரு காலம் என்ன.
Jesus looked at the Pharisees and said, you are hypocrites.
பரிசேயர்களை பார்த்து நீங்கள் மாய்மாலக்காரர்கள் என்று
ஆண்டவர் சொன்னார். But Jesus said, I am humble.
ஆனால் நான் தாழ்மையாக இருக்கிறேன்.
He was the humblest man on earth.
இந்த பூமியிலேயே மிகவும் தாழ்மையானவர் இயேசு.
Humility does not mean I imagine that everybody is more spiritual than me.
ஆகவே தாழ்மை என்றால் என்னை காட்டிலும் மற்றவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியல் என்று கற்பனை செய்வதல்ல.
It says here, consider them as more important than yourself.
உங்களை காட்டிலும் அவர்கள் முக்கியமானவர்கள் என்று எண்ணுங்கள் என்றுதான் அர்த்தம்.
That Jesus did.
அதை இயேசு செய்தார்.
He told them, I'm your servant. I'm here to wash your feet.
நான் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கேன், உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன்.
You're sitting at the table, I'm serving you.
நீங்கள் மேஜையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் பணிவிடை
செய்கிறேன். You are more important than me.
என்னை காட்டிலும் நீங்கள் எனக்கு முக்கியமானவர்கள் என்று சொல்கிறார்.
See, that attitude of humility is where you give value to a brother.
அந்த தாழ்மையின் சிந்தைத்தான் ஒரு சகோதரனுக்கு மதிப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
You respect him.
நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்.
Out in the world, he may be a nobody.
உலகத்திலே அவர் போனால் அவர் யாருமே இல்லை.
But in the church,
சபையிலே
you value him.
நீங்கள் அவரை மதிக்கிறீர்கள்.
Because he is a younger brother of Jesus Christ.
ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரனாய் இருக்கிறார்.
It's like the son of a king coming to your house.
ஒரு ராஜாவினுடைய மகன் உங்கள் வீட்டுக்கு வருவது போல.
He may be a poor villager who can't even speak English properly.
ஒழுங்காக ஆங்கிலம் கூட பேச தெரியாத ஒரு கிராமத்து வாசியாக இருக்கலாம்.
Poor man.
மிகவும் ஏழையான ஒரு மனிதர்.
Earning very little money.
மிகவும் குறைவான சம்பளத்தை
சம்பாதிக்கிறார். But he's a born again child of God.
ஆனாலும் அவர் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை.
He comes to your house.
அவர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்.
He is the son of a king.
அவர் ஒரு ராஜாவினுடைய மகன்.
And I will treat him like that.
அப்படி தான் அவரை நடத்துவேன்.
Because he is more important.
ஏனென்றால் அவர் எனக்கு முக்கியமானவர்.
I don't think of my importance there.
என்னுடைய முக்கியத்துவத்தை நான் அங்கே எண்ணுவதில்லை.
This is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
Why is it we see so little of it in the world and particularly in Christian leaders?
இன்றைக்கு இந்த உலகத்திலேயும் குறிப்பாக கிறிஸ்தவ தலைவர்களிடத்திலேயும் ஏன் நாம் இதை குறைவாய் காண்கிறோம்?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Because they are not interested in looking at Jesus life and following his example.
அவர்கள் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்ப்பதிலேயும் அவருடைய மாதிரியை பின்பற்றுவதிலேயும் அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது.
For more than 30 years that's the only thing I've preached.
நான் 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த ஒரே காரியத்தை தான் பிரசங்கித்து
இருக்கிறேன். Look at Jesus, look at his example.
இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுனுடைய மாதிரியை பாருங்கள். அவரை போல இருங்கள். அவரை பின்பற்றுங்கள்.
The next thing he says is,
அவர் சொன்ன அடுத்த காரியம்,
verse 4, don't look at your personal interests only.
உங்களுக்கானவைகளையே நீங்கள் நோக்க வேண்டாம்.
But think of his interests.
ஆனால் அவருடைய விருப்பத்தையும் நீங்கள் நோக்குங்கள்.
You got a need.
உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது.
He's also got a need.
அவருக்கும் ஒரு தேவை
இருக்கிறது. Think of that.
இதை எண்ணி பாருங்கள்.
When you pray for your children, pray for those people's children.
உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக.
You can't pray for all the children in the world. At least pray for those few in our church.
சபையில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியாது. குறைந்தபட்சம் சபையில் உள்ளவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க.
Think of their interest.
அவருடைய விருப்பம் என்று பாருங்கள்.
When you have a lack in your house,
உங்களுடைய வீட்டில் ஒரு குறை ஏற்படும்.
Think of the other person.
இன்னொரு நபரையும் எண்ணி பாருங்கள்.
I remember some years ago,
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக,
one night,
ஒரு இரவு,
it was very cold.
மிகவும் குளிராக இருந்தது.
I was pulling the blanket over me.
நான் போர்வையை இழுத்து போத்திக் கொண்டேன்.
Suddenly the thought came to me.
திடீரென எனக்கு ஒரு சிந்தை வந்தது.
Does everybody in our church have a blanket?
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போர்வை இருக்கிறதா?
I believe it was the Lord who put that thought in my mind.
ஆண்டவர் தான் இந்த சிந்தையை என்னுடைய உள்ளத்திலே போட்டார் என்று
நினைத்தேன். So the next Sunday we announced.
ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அறிவித்தோம்.
Many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக.
Anybody here who does not have one blanket for every person in his house, please let us know. We got a blanket for you.
இங்கே இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் உங்கள் வீட்டிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு போர்வை இல்லாவிட்டால் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி தருவோம்.
That's just one example.
இது ஒரு உதாரணம்.
It's not my cleverness, the Lord made me think of it.
இது என்னுடைய புத்திசாலித்தனம் அல்ல, தேவனே இப்படி என்ன செய்தார்.
God will make you think of something, and when God makes you think of it, think of it.
நீங்கள் தேவன் உங்களை ஒரு சில காரியத்தை சிந்திக்க செய்வார். அப்படி தேவன் விரும்பும் பொழுது நீங்கள் அதை குறித்து சிந்திக்க.
Don't look at your own interests only.
உங்களுக்கானவைகளையே மட்டும் நீங்கள் நோக்க வேண்டாம்.
When you are enjoying some comfort, ask yourself, is there somebody I can do something for?
நீங்கள் ஒரு வசதியை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நான் வேறு யாருக்காவது ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறதா என்று கேட்டு
பாருங்கள். Can I do something for that other person who lacks this?
இந்த காரியம் இல்லாத இவருக்கு நான் எதையாவது செய்ய முடியுமா?
That is Christian thoughtfulness.
இதுதான் கிறிஸ்தவ சிந்திக்கக்கூடிய மனநிலை குறித்து எண்ணுவது காரியம்.
You know, when all Jesus and the 12 disciples came to that last supper,
அந்த கடைசி பந்திக்கு இயேசுவும் 12 சிஷ்யர்களும் வந்தார்கள்.
Everybody's feet was dirty because they used to use chappals those days.
அந்த நாட்களிலே செருப்புகளை மட்டும் பயன்படுத்தினபடினாலே எல்லாருடைய கால்களும் தூசிப்படைந்திருந்தது.
But there was only one person who thought, I think everybody would like to wash their feet.
எல்லாரும் இப்பொழுது கால்களை கழுவ எண்ணுவார்கள் என்று சொல்லி எண்ணினவர் ஒருவர்தான்.
Or even if others thought of it, and they said, it's okay, but I'm not going to wash anybody's feet.
மற்றவர்களை குறித்து எண்ணியிருந்தாலும் கூட நான் எல்லாருடைய கால்களையும் கழுவ மாட்டேன் என்று அவர் சொல்லிக்கொண்டார்.
So Jesus said, okay, I'll do it.
இயேசு தான் செய்கிறேன் என்று
சொன்னார். It's that thoughtfulness.
முன் சிந்தை. முன்னே எண்ணுவது.
The mark of Christ-likeness.
இதுதான் கிறிஸ்துவுக்கு ஒத்திருக்கிற
ஒரு பாவம். And that's why the next verse it says,
ஆகவே தான் அடுத்த வசனத்தை பார்க்கிறோம்.
Have the same attitude in you which was in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
Who though he was God,
அவர் தேவனாயிருந்தும்,
did not stay there.
அவர் அங்கேயே தங்கியிருக்கவில்லை.
Gave it up.
அதை விட்டுவிட்டார்.
Came here.
இங்கே வந்தார்.
Though he was God, he gave up those privileges of God.
அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்குரிய அந்த ஸ்லாக்கிங்கள் எல்லாம் விட்டு
கொடுத்தார். Because if he had come here with all the privileges of God, it would be like on the mount of transfiguration where sun shone, face shone like the sun. Nobody could have looked at him.
அவர் அந்த தேவனுக்குரிய எல்லா பாக்கிய ஸ்லாக்கிங்களோட கூட இந்த பூமிக்கு வந்திருந்தால் மறுபமலையிலே அவர் பிரகாசமாயிருந்தது போல இருந்திருக்கும். யாருமே அவரை நெருங்கி இருக்க
முடியாது.
Only
for a few seconds on the mount of transfiguration they saw the real Jesus.
அந்த மறுபு மலையிலே ஒரு சில வினாடிகளுக்கு மட்டுமே உண்மையான இயேசுவை அவர்கள் கண்டார்கள்.
Moses covered his face only short while, Jesus covered the glory permanently.
மோசே கொஞ்ச நேரம் தான் தன்னுடைய மகிமையா பிரகாசிக்கிற முகத்தை மறைத்துக் கொண்டார். ஆனால் இயேசு நிரந்தரமாக பூமியில் தன்னை மறைத்துக் கொண்டார். தன்னை வெறுமையாக்கினார்.
And he became a man.
அவர் ஒரு மனிதனாய் மாறினார்.
And he became a servant.
அவர் ஒரு பணியாளனாய் மாறினார்.
Servant of others.
மற்றவர்களுக்கு ஒரு அடிமையாய் மாறினார்.
And he obeyed God, his father.
அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு
கீழ்ப்பட்டார். Even if it meant death on a cross.
ஒரு சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி.
What did this prove?
இது எதை நிரூபிக்கிறது?
He was thinking others are more important.
மற்றவர்கள் தன்னை காட்டிலும் முக்கியமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
Thinking of how my death will benefit them.
என்னுடைய மரணம் எப்படி இவர்களுக்கு லாபமாக இருக்க முடியும் என்று எண்ணினார்.
And here it says, think of this Jesus and have the same attitude as he had.
இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எண்ணி அவரிலே இருந்த சிந்தையை நீங்கள் கொண்டிருங்கள் என்று பார்க்கிறோம்.
And it says this is the reason why God has exalted him and given him the highest place in heaven.
இந்த காரணத்தின் நிமித்தமாக தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானங்களில் உன்னத இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்.
If you were to ask most Christians, why is Jesus sitting in the highest place in heaven today?
இன்றைக்கு ஏன் இயேசு வானத்தில் உயரமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால்,
most Christians will say because he is the son of God.
அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினால் என்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள்.
They say no.
நான் இல்லை என்று சொல்றேன்.
That was before he came to earth.
அது பூமிக்கு வருவதற்கு முன்பதாக.
Today, இன்றைக்கு he is sitting at the right hand of the Father for another reason.
பிதாவுடைய வலது பாரசத்தில் வேறு ஒரு காரணத்திற்காக வீற்றிருக்கிறார்.
Because as a man he humbled himself to the death of the cross.
அவர் ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது சிலுவையின் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினபடினாலே.
So who will sit next to Jesus on right and left side in eternity?
ஆகவே நித்தியத்தில் இயேசுவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யார் உட்கார்ந்து போவார்கள்? நான் சொல்கிறேன்.
Those who humble themselves the most, closest to him.
இயேசுவை போல கிட்டத்தட்ட அவர் தாழ்த்தினது போலவே யார் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான்.
I don't know who that is.
அவர்கள் யார் எனக்கு தெரியாது.
Maybe some widow in Africa.
ஆப்பிரிக்காவில் ஒரு உதவியா இருக்கலாம்.
She may be the one sitting next to Jesus.
இயேசுக்கு அருகாமல் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்.
Because God saw she is the one among all humanity who humbled herself the most.
முழு மனுஷ வர்க்கத்திலேயும் தன்னை அதிகமாக தாழ்த்தின ஒரு பெண் இவள் தான் என்று தேவன் பார்த்திருந்திருக்கலாம்.
Starting with her will be all the others who humbled themselves, humbled themselves, humbled themselves. That will be the line.
அந்த விதவையில் ஆரம்பித்து அதற்கு பிறகு அடுத்ததாய் தாழ்த்தினவர்கள் அடுத்ததாய் தாழ்த்தினர் சொல்லி வரிசையாக போய்கொண்டே இருப்பார்கள்.
Where will you be?
நீங்கள் எங்கே இருப்பீர்கள்?
That depends on how much you have humbled yourself.
அது உங்களை எந்த அளவுக்கு தாழ்த்தீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது.
In the different situations of life,
வாழ்க்கையில் வரக்கூடியதான பல்வேறு சூழ்நிலைகளில்
you voluntarily take the low position.
நீங்கள் தானாக மனமுவந்து தாழ்மையான இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
You don't see it in Christianity today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இதை பார்ப்பதே கிடையாது.
Because Christian leaders have not seen Jesus.
ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை.
They have only seen other Christian leaders.
அவர்கள் மற்ற கிறிஸ்தவ தலைவர்களை தான் பார்த்திருக்கிறார்கள்.
Those Christian leaders have seen other Christian leaders who are all exalting themselves like politicians.
அந்த கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களை அரசியல்வாதிகளை போல உயர்த்துகிற மற்ற கிறிஸ்தவ தலைவர்களை தான் பார்த்திருக்கிறார்கள்.
The other thing of a humble person is
தாழ்மையா இருக்கக்கூடிய இன்னொரு நபருடைய அடையாளம்
என்னவென்றால் he always feels there's a need in his own life.
அவன் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தேவையை உணர்வான்.
I'm not here to find out fault in others.
நான் இங்கே மற்றவருடைய குறை என்ன என்பதை கண்டுபிடிக்க இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறையை நான் பார்க்கிறேன்.
Verse 12.
ஆகவே 12வது
Every day I work out my own salvation with fear and trembling.
ஆகவே ஒவ்வொரு நாளும் நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய இரட்சிப்பு நிறைவேற
பிரயாசப்படுகிறேன். I have to be saved from so many things in my life.
என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களிலிருந்து நான் இரட்சிக்கப்பட வேண்டும்.
I told you I still have to be saved from some selfishness and some spiritual pride.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் இன்னும் சில ஆவிக்குரிய பெருமைகளிலிருந்தும் சில சுயநலமான வாழ்க்கையிலிருந்தும் இரட்சிக்கப்பட வேண்டும்.
Love of money also I have not finished completely.
பண ஆசையிலிருந்து முற்றிலும்
நீங்கள்
எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் குறை சொல்லுதல் இல்லாமலும் நீங்கள்
செய்யுங்கள்.
எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை சீரிய முறையில்
எடுத்திருக்கிறார்கள்
எடுத்திருக்கிறேன்.
Every single thing in my life I want to do without grumbling.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் முறுமுறுப்பில்லாமல் செய்ய விரும்புகிறேன்.
I don't want to grumble when somebody else makes a mistake.
யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் நான் முறுமுறுக்க விரும்பவில்லை.
The world is full of people who make mistakes.
ஏனென்றால் இந்த உலகமானது தவறு செய்கிறவர்களினாலே நிறைந்திருக்கிறது.
I also make mistakes.
நானும் தவறு செய்கிறேன்.
So we have to be merciful to one another.
ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் இரக்கம்
உள்ளவர்கள். There is no room for grumbling or complaining for a disciple of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் சீஷனுக்கு முறுமுறுப்புக்கும் தர்க்கிப்புக்கும் இடமே இல்லை.
And it says that is how we prove that we are children of God compared to the others who always murmur and complain.
முறுமுறுத்துக் கொண்டும் தர்க்கி மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்படிதான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்.
If you live like this,
இப்படி நீங்கள் வாழ்ந்தால்,
then Paul says,
Paul சொல்கிறார்,
then I will rejoice that I have not wasted my time, verse 16, or run in vain.
14ஆம் வசனத்திலே நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார்.
Then he says in verse 19, I'm going to send Timothy to you.
நான் இப்பொழுது தீமோத்தேயு உங்களுக்கு அனுப்ப
போகிறேன். I want to find out how you people are getting on spiritually.
நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும்.
Look at this man, Paul. He's got enough problems in jail, but he's concerned about the Philippian Christians.
சிறைச்சாலையில் அவருக்கு போதுமான பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அங்கே கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க விரும்புகிறார்.
Have you ever heard of a person who's lying in hospital and being concerned about some other people? What is their spiritual condition?
ஆஸ்பத்திரியிலே படுத்திருக்கிற யாராவது ஒருவர் மற்றவருடைய கிறிஸ்தவ நிலைமை எப்படி இருக்கிறது என்று அறிய விரும்புவதை
பார்த்திருக்கிறேன்.
சிறைச்சாலையிலே தன்னுடைய
நிலைமை
நான் போக முடியாது.
Timothy, I'm going to send him.
நான் தீமோத்தி அனுப்ப போகிறேன்.
Why Timothy?
ஏன் தீமோத்தி?
Because among all my co-workers, he's the only one who genuinely seeks the interests of Christ.
எனக்கு இருக்கக்கூடிய எல்லா உடன் ஊழியர்களிலேயும் உண்மையாக கிறிஸ்துவுக்கானவர்களை தேடுகிற விருப்பம் உள்ளவன் இவன் ஒருவன்
தான்.
பவுலே மற்ற ஊழியர்கள் எல்லாம் என்ன?
Oh, they all seek their own interest. Verse 21.
21ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
Paul had many co-workers, but he was not fooled that they were all equally spiritual.
பவுலுக்கு பல உடன் ஊழியர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பவுல் ஏமாந்து போகவில்லை.
He wouldn't talk about them.
அதை குறித்து பேச மாட்டார்.
He was not fooled.
ஆனாலும் அவர் ஏமாற்றப்படவில்லை.
I worked with many elder brothers.
நான் பல மூப்பர்களோடு கூட சேர்ந்து வேலை
செய்திருக்கிறேன்.
அருமையான நல்ல
சகோதரர். I don't think they're all equally spiritual.
ஆனால் அவர் எல்லாருமே ஒரே விதமாக ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நான்
எண்ணவில்லை. Some people are seeking their own interests.
சிலர் தங்களுடைய சொந்த விருப்பத்தையே தேடுகிறதை பார்க்கிறேன்.
Paul could see that.
பவுலால் அதை பார்க்க முடியும்.
But Timothy is different.
ஆனால் தீமோத்தி வித்தியாசமானவன்.
He doesn't seek his own interest at all.
அவன் தனக்கு சொந்தமான விருப்பத்தை
தேடுவதில்லை.
அவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை
இருந்தது. I can send him.
ஆகவே அவனை நான் அனுப்ப
முடியும். Another man like him is Epaphroditus, verse 25.
அவனைப் போல இன்னொரு மனிதன் யார் என்று சொன்னால் 25ஆம் வசனத்தில் காண்கிறது போல எப்பாப்ரோதீத்து.
So sick that he almost died.
அவன் வியாதி கொண்டிருந்தான். 27 வசனம்.
But you know what he was sorry about?
ஆனால் அவன் எதை குறித்து வருத்தப்பட்டான் தெரியுமா?
Some people when they are sick they feel so sad nobody came to visit me.
சிலர் வியாதிப்பட்டால் என்னை யாருமே வந்து பார்க்கவில்லை என்று சொல்லி அவர்கள் கவலையா இருப்பார்கள்.
This man was different.
இவன் வித்தியாசமானவனாக
இருந்தான். Verse 25.
25 வசனம்.
He says he was feeling so sad that other people even heard that he was sick.
தான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று மற்றவர்கள் கேள்விப்பட்டபடினாலே இவர் கவலைப்படுகிறார்.
Oh, they'll be burdened about me.
ஐயோ, என்னை குறித்து அவர்கள் பாரப்படுவார்களே, நான் துக்கப்படுகிறேன் என்று
சொல்கிறார். What godly men these people were.
இவர்களெல்லாம் எவ்வளவு தேவபக்தியில மனிதராக இருந்தார்.
What examples to follow.
நாம் பின்பற்றுவதற்கு எப்படிப்பட்ட மாதிரிகள். பவுல்,
திமோத்தி, எப்பாஃப்ரோடைட்,
எப்பாஃப்ரோடைட்,
and Jesus at the head of them all.
இவர்கள் எல்லாருக்கும் தலைவராக இயேசு கிறிஸ்து.
Let's follow that example.
நாம் இந்த மாதிரியை பின்பற்றுவோம்.
God bless you.
கர்த்தர் உங்களை